ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தம் பார்த்துருக்கோம். அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தம் பார்க்கலாம். சத்யபி பேதாபகமே நாத தவாஹம் நமாமகீனஸ்துவம் சாமுத்ரோஹி தரங்கஹா க்வசன சமுத்ரோ ந தாரங்கஹா. இந்த ஸ்லோகத்தில் பேத அபகமே அப்படின்னு ஒன்று சொல்கிறார். பேதம் போய்விட்ட நிலையில், பேதம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனும் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரம்பொருளும் ரெண்டு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது அத்வைதம். அந்த அத்வைதத்துக்கு ஜீவ பிரம்ம அபேத யோகம்னு ஒரு பேர். ஒரு வழியில் ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால், வேதாந்தத்தில் சொல்லியிருக்கிற அஷ்டாங்க யோகங்கள் அப்படிலாம் தெரிஞ்சுட்டு அந்த ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் நமக்குள்ளே இருக்கிறதும் அந்த பரம்பரும் ஒன்று தான் அப்படிங்கிறத உணரலாம் அப்படிங்கிறது தான் உபனிஷத்துடைய சாரம். அந்த பேத அபகமே சதி, பேதம் போய்விட்ட நிலையில் இருந்தாலும், அப்படி ஒரு நிலைமை இருந்தாலும், அந்த நிலைமை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். பேதாபகமே சதி அபி சத்யபி பேதாபகமே நாத தவாகம், நான் உன்னை சேர்ந்தவனாகவே இருக்கேன், நான் நீ ஒன்றா ஆக வேண்டாம் எனக்கு, இப்போ நான் உன்னை சேர்ந்தவனாக இருக்கேன். நம் மாமக்கி நஷ்டம், நீ என்ன சேர்ந்தவன் கிடையாது. அத்வைத்தம்படி பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றுன்னா, நீ வேறு நான் அது இருக்க, நான் வேறு தான் இருக்க அப்படின்னா, அப்போது நான் உன்னை சேர்ந்தவனாகவும் நீ என்ன சேர்ந்தவனாகவும் இருக்கணும் இல்லையா? அது வேண்டாம். அது எப்படி முடியும்? நான் உனக்கு அடங்கி இருக்கேன், நாத தவாகம், நான் உன்னை சேர்ந்தவனாக இருக்கேன். என்ன மாமக்கி நஷ்டம், நீ என்ன சேர்ந்தவன்னு நினைக்க மாட்டேன், பயமாக இருக்குது அப்படி நினைக்கிறது. சாமுத்ரோஹி தரங்கா, கடல்லேருந்து தானே அலைகள் வருது. கொச்சன சமுத்திரோன்னு தாரங்கா, அலைகள்னால கடல்னு எப்பயாவது சொல்ல முடியுமா? ஒரு காலம் சொல்ல முடியாது. அதனால் ஒரு காலம் நான் நீ என்னோட பகுதின்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது அத்வைத ஆச்சாரியான்னு சொல்கிற வார்த்தை. அது ஏன்னு சொல்கிறேன். ஆச்சாரியால் நம்ம மகா பெரிவா இதுக்கு அர்த்தம் சொல்லும்போது என்ன சொன்னால், இந்த ஸ்துதி ஒரு முமுட்சு பண்ணக்கூடிய பிரார்த்தனையாக இருக்குது. உலகத்தில் கஷ்டங்கள் இருக்கிறவா வேண்டிக்கிறதுக்கு ஒரு சுப்பிரமணிய புஜங்கம், இல்லை இஷ்டங்கள் நிறைவேறணும், இன்னும் பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு ஒரு கனகதாராஸ்தம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஞானத்தை பகவானை அடையணும்னு விரும்புபவன், ஒரு ஜிக்ஞாசு, ஒரு முமுட்சு பண்ணக்கூடிய ஸ்தோத்திரமாக இந்த ஷட்பதி இருக்குதுன்னு சொன்னார். நம்ம இந்த உலகத்தில் வந்து பிறந்தா எல்லாம் ஆசைப்படுறோம், அது வேணும் இது வேணும். சின்ன குழந்தைன்னு சொல்லித்தரா, சுவாமிகிட்ட வேண்டிக்கோடா, நல்லா படிப்பு வரணும் வேண்டிக்கோ, நல்ல வேலை கிடைக்கணும் வேண்டிக்கோ, நல்ல கல்யாணம் ஆனோன்னு வேண்டிக்கோ, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பிரார்த்தனை சொல்லித்தரா. அது பண்ணி பண்ணி நம்ம எல்லாம் கிடைக்கிறது. ஏதாவது உடம்புக்கு வந்தோன்னா வேண்டிக்கோ, சுவாமிகிட்ட வேண்டிக்கோ, சரியாக போயிடும். ஸோ கஷ்டங்கள் போகிறதுக்கும் இஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கும் ஆர்த்தி அர்த்தார்த்தி அப்படிங்கிற ரெண்டு விதத்தில் பக்தி பண்ணுறதுக்கு அப்பா அவளுடைய அனுபவம் அது. அதனால் அவள் சொல்லித்தரேன், நீ பகவானை வேண்டிக்கோ சரியாக போயிடும் அப்படின்னு. நானே எல்லாம் சரி பண்ணிப்பேன், என்கிட்ட பணம் இருக்குது, நானே சம்பாதிச்சுப்பேன், நானே அனுபவிச்சுப்பேன்னு நினைக்கிறத விட ஓரளவு வினயமாக, சுவாமி நீ தான் எனக்கு இந்த கஷ்டத்தை போக்கி தரணும் அப்படின்னு வேண்டது ஒரு நல்ல குணம் தானே அப்படின்னு அதை விட்டு வச்சுருக்கான் அப்படி. அது மாதிரி பண்ணி பண்ணி உடுக்கத்துகில் வேணும், நீள் பசியாவிக்க கணபானை வேணும், உள்ளிருக்க திருநாரி வேணும், ஒளிக்கு புனல் ஆடை வேணும், இப்படி எல்லாம் கிடைச்சாலும் பெரிய கிளைக்கு பரிபாலனாகி உயிர் அவமே போம், ஆத்மலாபம் இல்லாமல் ஜென்மா முடிஞ்சு போயிடும். அதனால் கிருபை சித்தமும் ஞான போதமும் நீ அழைத்து தர வேணும் அப்படின்னு அருணகிரிநாதர் வேண்டிக்கிறார். அந்த மாதிரி இங்கே ஆரம்பிக்கும் போதே இந்த ஸ்லோகத்தில் அபிநயம் அபிநய விஷ்ணு, எனக்கு நான் பெருசாக எல்லாம் பண்ணுறேங்கிற அந்த கர்வத்தை போக்கி கொடு. அப்புறம் இப்படி எல்லாம் கிடச்சிது, அடுத்தது என் குழந்தைகளுக்கு படிப்பு வரணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், இப்படி இந்த வேண்டின்ண்டே இருக்கிறது. அவள் பேத்திக்கு உடம்பு சொல்லாமல் இருக்கேன், இப்படி இந்த வேண்டின்ண்டே இருக்கிறதுலையே இருந்துட்டுருக்கேனே அப்படின்னா, உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் பார்ப்பா, அது கவலைப்படாதேன்னு சொல்கிறது சாதாரண ஜனங்கள். ஆனால் எனக்கு அந்த அதில் திருப்தி இல்லை, எனக்கு வேற என்னமோ வேணும் அப்படின்னு தோணினா நீ முமுட்சு. ஒரு திருவனந்தபுரத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் இந்த வாரத்தில். எதர்ச்சியாக ஏகாதசி அன்னைக்கு அனந்த பத்மநாப சுவாமியுடைய தர்சனம் கிடச்சிது. அதில் ஒரு தனியான திருப்தி இருக்குது. இந்த கல்யாண சாப்பாடை காட்டிலையும் இது ஒரு பெரிய பாக்கியமாக கிடச்சிதுன்னு நினச்சோன்னா சரி, அப்போது உனக்கு ஒரு குரு கிடைப்பார். அவர் சொல்வார், ஆமாம் இப்படி இது வேணும் அது வேணுங்கிறதுல இருக்காதே, இந்த தாகம் இருக்கே புலன்களுக்கும் மனசுக்கும் அது போகணும்னு வேண்டிக்கோ. அது போச்சுன்னா உனக்கு ஒரு பெரிய ஒரு இந்த போகங்கள்லாம் இல்லாத ஒரு போகம் கிடைக்கும். அது பேர் சச்சிதானந்த போகம்னு பேர். அது பரமானுடைய பகவானுடைய திருவடியில் கிடைக்கும். அந்த தேனை பருகிப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்லோகங்களில் அந்த அபிநயம் அபிநய விஷ்ணு தமய மனஹா சமய விஷயம் இருக்கு கிருஷ்ணாம் பூத்ததையாம் விஸ்தாரைய. உலகத்தில் எல்லா இடத்துலையும் நீ தான் இருக்க, எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்காருன்னு பாரு. என்னுடைய தன்னலத்துக்காக எனக்கு சுகங்கிறதுக்காக இன்னொருத்தனுக்கு கஷ்டம் கொடுக்கறது அது பண்ணாமல் பண்ண முடியாது. நமக்கு சம்பாதிக்கணும், யாருக்காக ஒரு கஷ்டம் கொடுத்தானோ. அதனால் இந்த சம்பாதிக்கிறதுல வேகத்தை விடு, எல்லார்ட்டையும் தயவாரு அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நான் இருக்கணும் அப்படின்னு பகவான் சுவாமி ஆச்சாரியர்கள் வேண்டிக்கிறார். அந்த மாதிரி பூத்ததையாம் விஸ்தாரைய தாரைய சம்சார சாகரத்தகா, இந்த சம்சார சாகரம் எல்லாரும் இதில் மூழ்கின்னு இருக்கா, என்னை காப்பாற்றி கொடு அப்படின்னு வேணுன்னே குரு வந்து பகவானுடைய திருவடியை காமிக்கிறார். திவ்ய துனி மகரந்தே பரிமள பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பதாரவிந்தே பவபய கேதச்சிதே வந்தே. அந்த பவபயத்தை போக்கக்கூடியதான சச்சிதானந்த போகம், இது வந்து ஒரு நாள் போகம் கிடையாது, மேலும் மேலும் அமிர்தம் இது. அந்த போகத்தை தெரிஞ்சுக்கோ, அந்த பகவானுடைய பாதங்களை வணங்குன்னு சொன்னோடனே வந்தே நான் அந்த பாதங்களில் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு வேதாந்தி வந்து அந்த சுவாமியே நீதான் அப்படின்னா ஆச்சாரியாளுக்கு பயமாக இருக்கு. ஆச்சாரியால் என்ன அந்த முமுட்சுவாக வேஷம் போட்டுன்னு இருக்கிற ஆச்சாரியால் சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அதனத்துக்கு அந்த அனந்த பத்மநாப சுவாமிக்கு கோடானு கோடி சொத்து இருக்குங்கிறா. ஆனால் எத்தனை தலைமுறை அந்த ராஜாக்கள் வந்து அந்த சொத்தை சொத்தாக நினைக்காம இந்த பத்மநாப சுவாமியை சொத்தாக நினச்சிருக்காளே. அப்போ அவ ஏதோ ஒன்று அந்த குலசேகரர் ஆரம்பித்து இந்த உன்னுடைய சரணத்தை இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் இல்லை அப்படின்னு ராஜபோகங்களாக இருக்கும்போது கூட பகவானுடைய சரணத்தில் மனசை வச்சு அந்த சொத்தை தொடாமல் ஜனங்களுக்கு மட்டும் அதை அப்பப்போ உபயோகப்படுத்தின்னு வந்து இன்றைக்கி நம்ம ஆச்சரியப்படுறோம். அப்படி அந்த பகவானுடைய பெருமை இருக்கும்போது எத்தனை தலைமுறைகள் எத்தனைய ராஜாக்கள் எத்தனையோ ஞானிகள் வந்து அங்கே நமஸ்கார பில்வங்களா ஆச்சாரியார்லேருந்து எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணி அப்படி அந்த சுவாமியை வழிபடுறார். அவர் எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருள். நான் ஒரு அதில் ஒரு சொட்டு, அதனால் நான் அவனை சேர்ந்தவனாக இருந்துக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் உத்ருத நக, நகம்னா மலை நிறுத்தம், உத்ருத நகனா மலையை தூக்கினவர். எப்போ மலையை தூக்கினார்? கோவர்தனகிரிதாரி அப்படின்னு கோவர்தன மலையை நாம் பூஜை பண்ணுவோம், இந்திரனுக்கு பூஜை பண்ண வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்கிறார். கோபர்கள்ட்ட கோபிகள்கிட்ட எல்லாரும் அதே மாதிரி கிருஷ்ணன் சொன்ன மாதிரி பண்ணுறான். ஒன்று இந்திரனுக்கு கோபம் வருது, ஏழு நாள் மழையாக கொட்டுறான், இந்த ஊரே புரட்டி அடிக்கிறேன் மழையில் அப்படின்னு பகவான் என்ன பண்ணார், அந்த கோவர்தனகிரியை தன்னுடைய சுண்டு விரலில் தூக்கிட்டார். தொடையாட்டம் பிடிச்சிட்டு எல்லாரையும் அது கண்டில் நின்று கொங்கிட்டார். அப்போ இந்திரன் கர்வம் ஒழிந்து வந்து அவர் பாதத்தில் பணிந்து அவருக்கு காமதேனுடைய பாலை கொண்டு அபிஷேகம் பண்ணி ஐராவதத்தோடு நமஸ்காரம் பண்ணி நீதான் கோவிந்தன் அப்படின்னு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணான். அதுதான் அந்த உத்ருத நக, நகபிதனுஜ. நகபிது அப்படின்னா மலைகளுடைய ரெக்கைகளை வெட்டினவன் இந்திரன். அவனுக்கு அனுஜகா தம்பியாக பிறந்தார். எப்போ இது வாமன அவதாரத்தின் போது கஷ்யபரும் அதிதி தேவியும் ஆயிரம் வருஷங்கள் பயோவிரதம்னு பால் மட்டும் சாப்பிட்டு தபஸ் பண்ணுறான். அப்போ சுவாமி வந்து விஷ்ணு பகவான் என்ன வேணும்னோடனே நீங்கள் இந்திரனுக்கு தம்பியாக பிறந்து உபேந்திரனாக பிறந்து இந்த பலியினால் ஏற்படுற சிரமத்தை போக்கணும்னோடனே அப்படி பிறந்து மூணு அடி பலியிட்டை யாசிச்சு அவன்கிட்டருந்து அவனுடைய நிறத்தை வாங்கி இந்திரன் கர்வப்பட்ட போது அவன் கர்வத்தை ஒழித்தார். இப்போ இந்திரனுக்கு அவனுடைய ராஜ்யத்தை திரும்பி வாங்கி கொடுத்தார் பலியிட்டேந்து. நகபி தனுஜ, தனுஜ குலாமித்ர, தனுங்கிறவளுக்கு பிள்ளைகளா தானவர்கள் பிறந்தபோது தனுஜ குலம் அந்த தானவ குலத்திற்கு அமித்ரஹா எதிரியா இருந்து இந்திரனுக்காக அந்த தானவர்களோடு யுத்தம் பண்ணி அவளை விரட்டினர். தனுஜ குலாமித்ர மித்ர சசி திருஷ்டே, சந்திரனையும் சூரியனும் தன் கண்களாக கொண்டவர். சஹசிரசீரஷா புருஷஹா அப்படின்னு பகவானுடைய விராட் ஸ்வரூபம், அப்படி பகவானுடைய கண்ணும் ரெண்டு கண்கள் சூரிய சந்திரன். மித்ர சசி திருஷ்டே, திருஷ்டே பவதி பிரபவதி, எனக்கு உங்களுடைய கட்டாட்சம் கிடைச்சிடுச்சுன்னா, திருஷ்டே பவதி பிரபவதி, பவதி திருஷ்டே உங்களுடைய கட்டாட்சம் பிரபவதி எனக்கு கிடைச்சா, ந பவதி கிம் பவதிரஸ்காரா, இந்த சம்சாரம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த பவம்னு சொல்கிறோம், அதாவது அந்த பிரம்மம் இல்லாத உற்பத்தியான ஒன்று, பிரம்மம் என்றும் இருக்கிறது, அதுலேருந்து மனசு உற்பத்தி பண்ணது இந்த சம்சாரம், அதனால் இதுக்கு பவம்னு பேர். இதோட திரஸ்காரம், இந்த திரஸ்காரம் பண்ணால் இல்லைன்னு புரிஞ்சுட்டாலே ஞானம். அந்த திரஸ்காரங்கிற காரியம் இந்த மாதிரி உன்னுடைய ஸ்தோத்திரத்தை, உன்னுடைய கதைகளை பிடிச்சுண்டு, இந்த பாகவதத்தை பிடிச்சுண்டு, பகவானுடைய கதைகளை பேசிட்டு இருந்தாலே அந்த பவ திரஸ்காரம் உன்னுடைய கட்டாட்சம் கிடைக்கும், அந்த உலகத்து மேல இருக்கிற அந்த மோகம் போயிடும், ஞானம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றார். அப்படி ஒரு அந்த முமுக்ஷுடைய தாட் ப்ராசஸ் சொல்றார். அதனால எனக்கு ஞானங்கிறதே வேண்டாம், நான் உனக்கு பக்தனாகவே இருக்கேன் அப்படிங்கிறார். உன்னுடைய பக்தி பண்ணிட்டே இருந்தாலே ஞானம் வருமே அப்படின்னு மகான்கள் சொல்றது சொல்றார். திருஷ்டே இந்த இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகா பதத்துக்கு பதமே ஒரு கோத்து கோத்துண்டு ஒரு அந்தாதி ஆட்டம் பண்ணியிருக்கார். உத்ருத நக நகபி தனுஜ தனுஜ குலா மித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவதிரஸ்காரா அப்படின்னு அடுத்த மூணு ஸ்லோகங்களையும் நாளைக்கு பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.